ஓபுலுசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று ஜூன் மாதம் 19 சனிக்கிழமை 2021 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும், ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்ப தமிழொலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் எமது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலில் இன்றைய சிந்தனை சிந்தனையை தருவதற்காக திருமதி வர்சி நிச்சயம் அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். கர்மவினை பற்றிய ஒரு பார்வை. நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுகின்றார்கள்? கெட்டவர்கள் ஏன் எல்லா நலன்களுடன் வாழ்கின்றார்கள்? ஆன்மீகத்தில் காலடி எடுத்து வைக்கும் ஒருவனுக்கு ஏன் அதிக கஷ்டம் ஏற்படுகின்றது? கர்ம வினைகளை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டுமா? இப்படி போன்ற பல கேள்விகளுக்கு ஒரு விளக்கம். ஒரு சிறுகதை ஒன்றை பார்ப்போம். சித்திரபுரம் என்ற ஊரில் சித்தன் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் குணத்தில் நல்லவனாகவும் சிறந்த பக்திமானாக இருந்த போதிலும் அவனுக்கு வாய்த்த மனைவி கொடுமைக்காரியாக இருந்ததால் அவனது வாழ்க்கை மிகவும் கஷ்டத்திலேயே நகர்ந்தது. வேலை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் தியானத்திலும் பிரார்த்தனையிலும் செலவிட்டான். அவன் எந்த அளவிற்கு பக்தியில் மனதை செலுத்துகின்றானோ அந்த அளவிற்கு அவனை கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டன. அதே ஊரில் அவனுக்கு வித்தன் என்ற சூழ்ச்சி குணமுடைய பணக்கார நண்பன் இருந்தான். தனது இன்பத்திற்காக எந்த ஒரு கொடுமையான செயலையும் செய்யும் குணமுடையவனாக இருந்தான். அவனுக்கு நல்ல குணமுடைய பக்தியில் சிறந்த மனைவியும் அமைந்திருந்தாள். இருப்பினும் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை என்பது துளி கூட இல்லை. அவனுக்கு சித்தனின் கடவுள் நம்பிக்கையை கேலி செய்வது என்பது வாடிக்கையான வேலை. இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் இருவரிடையே சண்டை வந்துவிட்டது. கோபத்தில் வெகுண்டெழுந்த சித்தன் இறைவன் மீது தனது பக்தி உண்மையாயிருந்தால் இன்னும் ஒரு வாரத்தில் நீ செய்த தவறுக்கெல்லாம் தண்டனை அனுபவிப்பாய் என்று சாபமிடத் தொடங்கினான். சிரித்து கொண்ட வித்தன், அப்படி நடக்கவில்லை என்றால் நீ ஆன்மீகத்தை கைவிட வேண்டும் என்ற சவாலுக்கு இழுத்தான். இதற்கு ஒப்புக்கொண்ட சித்தன் தீவிரமான பிரார்த்தனையில் ஈடுபட்டான். போட்டியின் கடைசி நாளும் வந்தது. அந்த நாளில் வித்தனோ காட்டிற்கு சென்று தேவைக்கு அதிகமாக பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி கொன்று விருந்திற்காக வீட்டுக்கு எடுத்து வந்து கொண்டிருந்தான். வெறும் வழியில் களைப்பு தாங்காமல் ஒரு மரத்தின் அடியில் ஓய்வெடுக்க உட்கார்ந்தான். உட்கார்ந்த இடத்தில் ஏதோ உறுத்துவது போல் இருந்ததால் என்ன என்று விளக்கி பார்த்தான். கணக்கிட முடியாத செல்வம் அங்கு புதைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதையும் மூட்டையாக கட்டிக்கொண்டு ரத்தை சந்தோஷத்துடன் வீடு திரும்பினான். இதற்கிடையில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த சித்தனை மாடு முட்டி கடுமையான காயங்களுடன் படுத்த படுக்கையாக்கிவிட்டது விதி. இப்படி ஒரு முட்டாள் கணவனுடன் வாழ்வது அசிங்கம் என்று சித்தனின் மனைவி அவனை விட்டு நீங்கினாள். தனது நிலையை நினைத்து உள்ளும் வெளியும் ஒவ்வொரு நொடியும் அழுதே தீர்த்தான். தான் பட்ட அவமானத்தால் இனி வாழ்ந்து பயனில்லை என்ற முடிவுக்கு வந்தான் சித்தன். உடல் ஊனத்தால் அவனால் தற்கொலை கூட செய்து கொள்ள முடியவில்லை. எப்படியோ எழுந்து தன் வீட்டிற்கு பின்னாடியுள்ள கிணற்றில் குதித்தான். திடீரென்று தன்னை யாரோ தூக்குவது போல் உணர்ந்தான். ஆம், எந்த தெய்வத்தை அவன் பக்தியுடன் வணங்கினானோ அதே தெய்வம் அவனை காப்பாற்றி காட்சியும் கொடுத்தது. உடலாலும் மனதாலும் அவதிப்பட்ட அவனுக்கு வணங்கத் தோன்றவில்லை. மாறாக சண்டை போடத் தொடங்கினான். தனது ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டி தீர்த்தான். அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த கடவுளோ அவனை தன்னோடு அணைத்துக் கொண்டார். அவனின் அரவணைப்பால் சற்று ஆறுதல் பெற்றான் சித்தன். இப்பொழுது கடவுள் பேசத் தொடங்கினார். சித்தா, நீ இப்பிறவியில் நல்லவனாக பிறந்திருந்தாலும் முன்பிறவியிலே வித்தனை விட கொடுமைக்காரனாக இருந்தாய். நீ உன் மனைவியை மதித்தது கூட கிடையாது. மாறாக வித்தனோ முன்பிறவியில் நல்ல காரியங்களையே செய்து வந்தான். அதனால் இப்பிறவியில் அவனுக்கு சகல நன்மைகளும் கிடைத்தது. மாறாக உனக்கோ நீ செய்த பாவங்களை அனுபவிக்க நேரிட்டது. என்னை அனிதினமும் நீ வணங்கியதால் நீ அனுபவிக்க வேண்டிய கர்மத்தின் பெரும்பாலானவையை நானே ஏற்றுக்கொண்டேன். மாறாக நீயோ அதில் சிறு பகுதியையே அனுபவிக்கின்றாய். ஆன்மீகத்தை தொடங்கும் ஒருவன் முதலில் அவனது பாவ பதியை அனுபவிக்க தொடங்குகின்றான். மாறாக அக்கிரமங்கள் செய்யும் ஒருவனுக்கோ அவன் செய்த புண்ணியங்களை அனுபவித்த பின் அவன் பாவ பதிவுகள் செயல்பட தொடங்கும். வித்தனுக்கு கிடைத்த புதையிலே அவனுடைய கடைசி புண்ணிய பதிவாகும். அவன் செய்த அனைத்து புண்ணியங்களும் ஒட்டுமொத்தமாக செயல்பட்டு அவனுக்கு புதையலாக கிடைத்தது. இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்களில் உனது அனைத்து பாவங்களும் கரைந்துவிட்டன. இனி நடக்கவிருப்பதை நீயே உன் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள் என்று சில அறிவுரைகளையும் கூறி மறைந்தார் கடவுள். நாட்கள் செல்ல செல்ல சித்தனின் உடல் நலம் பெறத் தொடங்கியது. அவனது நெருங்கிய உறவினருக்கு வாரிசு இல்லாததால் அவரது சொத்துக்கள் அனைத்தும் சித்தனுக்கு கிடைத்தது. நல்ல குணமுடைய மனைவியும் சித்தனுக்கு அமைந்தாள். அதே சமயத்தில் வித்தனுக்கோ வினோதமான ஒரு நோய் தாக்கி படுத்த படுக்கையாக்கி விட்டது. அவனது மனைவியும் திடீரென்று இறந்துவிட அவன் கூட இருந்தவர்கள் அவனை ஏமாற்றி அவன் சொத்துக்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு வெளியே துரத்தி விட்டனர். தனது நண்பனின் நிலை அறிந்து வருந்திய சித்தன் வித்தனையும் தன் இல்லத்திலே தங்க செய்து உதவினார். ஒருவன் எந்த செயலை செய்தாலும் அல்லது நினைத்தாலும் அதற்குரிய பலனே வினை எனப்படுவது. அது நல்லதாக இருந்தால் நல்வினை, தீயதாக இருந்தால் தீவினை. ஆனால் இந்த வினைகளிலிருந்து தப்பிக்க விதி விலக்குகள் உண்டு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சீலியை தொடர்வது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக நண்பர் லக்மன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கழகத்திலேயே. வணக்கம் லக்மன், சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை.
வணக்கம் ஷான், வணக்கம் நேயர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் அருமையான திருக்குறள், நிறை நீர் நீராவர் கேண்மை பிறைமதி பின் நீர பேதையார் நட்பு. இது 782 குறளாக அமைந்திருக்கிறது. பொருட்பாளில் உள்ள நட்பு என்னும் அதிகாரத்திலிருந்து மீண்டும் அதை தெரிவிக்கிறேன். நிறை நீர் நீராவர் கேண்மை பிறை மதிப்பின் நீர பேதையார் நட்பு. இதன் பொருள் என்னவென்றால், அறிவுடையவரின் நட்பு பிறை நிறைந்து வருதல் போன்ற தன்மையுடையது, அறிவு இல்லாதவரின் நட்பு முழுமதி தேய்ந்து பின் செல்லுதல் போன்ற தன்மையுடையது என்று தெரிவிக்கிறார் திருவள்ளுவர் பிறந்தகை. நிறை நீர் நீராவர் கேண்மை பிறை மதிப்பின் நீர பேதையார் நட்பு.
ஆமாம் லக்மன், இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு முருகனுடைய திருப்புகள் ஒன்றை நேர்களுக்கு இந்த காலை வேளையிலே வழங்கினால் நன்றாக இருக்கும் நினைக்கின்றேன். சொல்லுங்கள் அந்த திருக்குறளை பற்றி.
ஒரு நல்ல பாடலைத்தான் தெரிவு செய்திருக்கிறோம் ஐயா. இது திருப்புகளில் வரும் முத்தை திருபத்தி திருநகை என்று தொடங்கும் அருமையான அருணகிரிநாதர் வழங்கிய பாடல் வரிகளை சூரிய காயத்ரி எனும் அருமையான சிறுமி பாடியிருக்கிறாள். கேட்போமே.
குருவர என போதும் முத்தை தரு பத்தி திருநகையத்தை கிரி தப்பதம் வைத்து பைரவிதை கொட்கனடிக்க கழுகொடு கழுதாடு ஒத்த பரிபுர நிறப்பதம் வைத்து பைரவிதை கொட்கனடிக்க கழுகொடு கழுதாடு திட்டு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திட்டப்பகுதிக்கு திரிகடகயனமோ திட்டு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திட்டப்பகுதிக்கு திரிகடகயனமோ
தொடர்வது இலக்கிய சாரல். தசரதர் 60,000 பெண்களை ஏன் திருமணம் செய்தார் தெரியுமா? இந்த வினாவுக்கு உடை தருகின்றார் திரு லக்மன் அவர்கள்.
நல்ல வினா. தசரதர் 60,000 பெண்களை திருமணம் செய்தது ஏன் தெரியுமா? நல்ல வினாவை கேட்டீர்களையா. நமது நாட்டின் முன்னோர்களான ரிஷிகளும் முனிவர்களும் நமது நாட்டு மக்கள் அவர்களின் வாழ்வில் மேம்பட சிறந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் இயற்றிருந்தார்கள். இதில் வாழ்விற்கு மேன்மையளிக்கும் கருத்துக்கள் பல இருந்தாலும் அந்த இதிகாச புராணங்களில் இருக்கும் சில கதைகளின் உண்மையான பின்னணி தெரியாமல் பெரும்பாலான மக்கள் இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு கதைதான் தசரத மகாராஜா 60,000 பெண்களை மணந்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம். தசரதர் ஏன் இத்தனை திருமணங்கள் புரிந்தார் என்பதற்கான காரணத்தை இங்கு தெரிந்து கொள்வோம். வேத காலத்தில் காட்டில் ஆசிரமத்தில் தங்கியிருந்த ஜமதக்னி முனிவர் சிறந்த தவ ஆற்றல் கொண்டவராக இருந்தார். அந்த ஆற்றலின் மூலமாக சொர்க்கலோக பசுவான காமதேனுவை தனது ஆசிரமத்தில் வளர்த்து வந்தார். அதை கண்ட மன்னன் கார்த்த வீரியாஜுனன் அந்த காமதேனுவை தனக்கு தருமாறும் அதற்கு இணையான செல்வத்தை தான் தருவதாகவும் ஜமதக்னி முனிவரிடம் கூறினான். அதற்கு ஜமதக்னி முனிவர் மறுப்பு தெரிவிக்க அதை அவரிடமிருந்து பறித்துச் சென்றான். கார்த்த வீரியாஜுனன் இதை கேள்விப்பட்ட ஜமதக்னியின் தவப்புதல்வரும் மகாவிஷ்ணுவின் அவதாரமுமான பரசுராமர் கார்த்த வீரியாஜனுடன் போரிட்டு அவனை கொன்று அந்த காமதேனு பசுவை மீட்டு வந்து தனது தந்தை ஜமதக்னியிடம் ஒப்படைத்தார். கார்த்த வீரியாஜனன் கொல்லப்பட்டதற்கு பழிக்கு பழியாக அவனது 3 புதல்வர்கள் பரசுராமரின் தந்தையான ஜமதக்னி முனிவரை 21 முறை வாளால் வெட்டி கொன்றார்கள். இதனால் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற பரசுராமர் அந்த 3 மகன்களையும் மற்றும் அவனது படைகளையும் சிவபெருமான் தனக்கு அளித்த கோடரி மூலம் வெட்டி வீழ்த்தினார். மேலும் தனது தந்தை ஜமதக்னி முனிவரை கொடூரமாக கொன்ற சத்திரியர்களான அரசர்கள் மீது பரசுராமருக்கு மிகுந்த வெறுப்பு ஏற்பட்டது. எனவே இந்த நாட்டின் எந்த ஒரு சத்திரிய பரம்பரையின் 21 தலைமுறையினரும் தான் வெட்டி வீழ்த்தப் போவதாக சபதம் ஏற்று அப்படியே செய்தும் வந்தார். அப்போது அயோத்தி நகரை ஆண்டு வந்த சத்திரிய குலத்தில் உதித்த தசரத சக்கரவர்த்தி தனது நாட்டை தர்மத்தின்படி ஆட்சி புரிந்து வந்தார். பல போர்களில் வெற்றி பெற்றிருந்த வீரராக தசரதர் இருந்தாலும் பரசுராமரின் போர்த்திறன், தவசக்தி மற்றும் சிவபெருமானிடம் அவர் தவமிருந்து பெற்ற கோடரி போன்றவை அவரிடம் இருக்கும் வரை இந்த பூமியில்தான் உட்பட எந்த சத்திரியனும் இந்த பூமியில் தான் உட்பட எந்த சத்திரியனும் அவரை வெல்ல முடியாது என்றறிந்தார். அதே நேரத்தில் புதிதாக திருமணம் புரிந்திருக்கும் எந்த ஒரு அரசனையும் போருக்கு அழைக்காமல் அவனை ஆசீர்வதித்து செல்லும் பரசுராமரின் குணம் பற்றி அறிந்தார் தசரதர். இதுதான் பரசுராமரின் பலவீனம் என தெரிந்து கொண்டு ஒவ்வொரு முறை பரசுராமர் தன்னை போருக்கு அழைக்க நேரில் வரும் போதும் புதிதாக ஒரு பெண்ணை திருமணம் புரிந்து பரசுராமரின் முன்பு தோன்றினார் தசரதர். அப்போது பரசுராமர் அவரை போருக்கு அழைக்காமல் அவரையும் அவரது புது மனைவியையும் ஆசீர்வதித்துவிட்டு சென்றார். இப்படி ஒவ்வொரு முறையும் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள பரசுராமர் பார்வையில் படும் போதெல்லாம் ஒரு பெண்ணை புதிதாக திருமணம் செய்து கொண்டு அவர் முன் தோன்றினார் தசரதர். தனது நாட்டு மக்களுக்கு அரசனாக சேவை செய்யும் பொருட்டு தான் உயிருடன் இருக்க வேண்டிய அவசியத்திலேயே தசரத சக்கரவர்த்தி இத்தனை திருமணம் புரிந்தாரே அன்றி சுகங்கள் அனுபவிக்கும் எண்ணத்தினால் அல்ல. எனவே நமது புராணங்களையும் இதிகாசங்களையும் ஆழ்ந்து படிக்காமல் மேலோட்டமாக சில விடயங்களை தெரிந்து கொண்டு அத்தகைய காப்பியங்களை கேலி செய்வது தவறு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா?
நிகழ்ச்சியிலே தொடர்வது மற்றும் ஒரு திரை இசை பாடல் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த புதிய பறவை திரைப்படத்திலே இடம்பெற்ற உன்னை ஒன்று கேட்பேன். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல்கள் சில. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஜூலை மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 10ஆம் தேதி எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்தில் காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மற்றொரு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று, நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க அங்கத்தவர்களின் கவனத்திற்கு வருகின்ற 24ஆம் தேதி ஜூன் மாதம் 2021 பன்மைய கம்யூனிட்டி மண்டபத்திலே மாலை 2 மணி முதல் 5 மணி வரை உள்ளரங்க விளையாட்டு, இண்டோ கேம்ஸ் மற்றும் கலந்துரையாடலும் இடம்பெற இருக்கின்றது. அங்கத்தவர்கள் சிற்றுண்டிகளை கொண்டு வந்து பயந்து உண்ண வாய்ப்பு இருக்கின்றது. தயவு செய்து அங்கத்தவர்கள் இதில் பங்குபற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியிலே தமிழர்களின் பழமை மற்றும் ஆன்மீக பணி பற்றி சுவாமி விவேகானந்தர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அவற்றை நேர்கோடு பயந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல
விரும்புகிறீர்கள்? கேட்போமே.
ஆமாம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று ஒரு சொல் வழக்கு உண்டு. உலகிலே மிக பழமையான நாகரிகங்களான எகிப்திய சுமேரிய நாகரிகங்கள்தான் இன்றும் பெரும்பாலான மேற்கத்திய வரலாற்று ஆய்வாளர்களால் கருதப்பட்டு வருகின்றது. நமது நாட்டின் பெரும்பாலான இந்தியர்களும் அதையே உண்மை என்று நம்பி வருகின்றனர். ஆனால் 125 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவையும் இந்து மதத்தையும் பெருமையையும் உலகறிய செய்தவரும் வங்கத்தில் பிறந்த ஆன்மீக செம்மலுமான சுவாமி விவேகானந்தர் தமிழ் மக்களை பற்றியும் அவர்களது ஆன்மீக பங்களிப்பு பற்றியும் அவர் பேசிய ஒரு பேச்சினை இங்கே நேர்களோடு கொடுக்கின்றோம். சொல்லுங்கள் லக்மன் அந்த பேச்சை பற்றி.
நம் நாட்டவர்களின் சிலர் தங்களின் ஆரிய ரத்தத்தை குறித்து பெருமை கொள்கின்றனர். ஆனால் அறியப்பட்ட நாகரிகங்களில் மிக பழமையான சுமேரிய நாகரிகம் இந்த தமிழர்களுடையதே. இந்த தமிழர்களின் பழமைக்கு முன்னால் ஆரியர்களும் இந்தோ ஐரோப்பிய இனத்தவர்களாக கருதப்படுவார்கள். செமிட்டிக் யூத அரேபிய இனத்தவர்கள் சிறு குழந்தைகள் போன்றவர்களாவர். இந்த தமிழர்களின் நீதி நெறி கதைகள்தான் பைபிளுக்கு மூலம். இந்த தமிழர்களின் பங்களிப்பில்லாமல் இன்றைய இந்து மதம் இல்லை. வடக்கே காட்டுமிராண்டித்தனமான கொடூர மத கொள்கைகளை உடையவர்கள் கையில் சிக்கி வட இந்தியர்கள் துன்பப்பட்ட போது ஆன்மீக பலம் கொண்ட விஜயநகர பேரரசை உண்டாக்கி தென் இந்தியர்களையும் இந்து மதத்தையும் காப்பாற்றினார் துறவி வித்யாரண்யர். ஒவ்வொரு முறை இந்தியாவில் பாரம்பரிய மதத்திற்கு பங்கம் ஏற்படும் போதும் இந்த தென்னிந்திய ஆச்சாரியர்களே அதை மீட்டெடுத்தார்கள். ஆகவே இன்றிருக்கும் இந்து மதம் தமிழர்கள் மற்றும் தென்னிந்தியர்களின் கொடையே. அதிலும் இந்த தமிழர்களின் பிரம்மாண்ட கோவில்கள் இருக்கிறதே, அவைகள் பல வீர சைவ மற்றும் வீர வைணவத்தின் பெருமையை கூறும். இவர்களின் வைணவ ஆழ்வார்கள் சம்பிரதாயம் ஏழையான அதே நேரத்தில் தாழ்குளத்தில் பிறந்த ஒரு தமிழர் ஏற்படுத்தியது.
அந்த தமிழரும் 12 ஆழ்வார்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவராலும் வழிபடப்படுகின்றார். ஆன்மீக செல்வம் நிறைந்த தமிழ் பாடல்கள் இன்றும் பாடப்படுகின்றன. தமிழ்நாட்டில் தோன்றிய ஆன்மீக புரட்சியாளர் ஸ்ரீ ராமானுஜரின் புகழ் காஷ்மீர் வரை பரவி உள்ளது. இப்படி இந்தியாவுக்கும் இந்து மதத்திற்கும் எண்ணற்ற நன்மைகளை வழங்கிய தமிழர்களுக்கு பிற தென்னிந்தியர்களுக்கும் ஒட்டுமொத்த பாரதமும் கடன்பட்டுள்ளது என தமிழர்களின் ஆன்மீக பங்களிப்பை பற்றி சுவாமி விவேகானந்தர் சிறப்பான முறையிலே எடுத்துரைத்திருக்கின்றார். கூகுள் தொடர்வது கூகுள் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் திரு சுந்தர் பிச்சை அவர்களுடைய பிறந்த தினம் தொடர்பிலே நண்பர் லீனப்பு அருள்தாசன் அவர்கள் வழங்குகின்ற சிறப்பு கண்ணோட்டம் நேர்களுக்காக.
இன்றைய தொழில்நுட்ப உலகில் இணையதள சாம்ராஜ்யமாக விளங்கும் கூகுள் நிறுவனத்தின் பயன்பாடு அளப்பரியதும் இன்றி அமையாததுமாகிய நிலையில் உள்ளது. 1998 ஆரம்பிக்கப்பட்ட கூகுள் நிறுவனம் அண்ட சராசரத்தை விரல் நுனியில் கொண்டு வந்து சேர்த்து தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்டது. கூகுள் நிறுவனம் என்றவுடன் எம்மில் பலருக்கும் நினைவில் வருவது நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக 2015ஆம் ஆண்டு முதல் பொறுப்பில் இருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழரான சுந்தர் பிச்சை அவர்கள். சுந்தர் பிச்சை என்று அறியப்படும் பிச்சை சுந்தரராஜன் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் பிறந்தார். இவரது தந்தை ரகுநாத பிச்சை மற்றும் தாயார் லட்சுமி ஆவார். 1972ஆம் ஆண்டு பிறந்த சுந்தர் பிச்சை கடந்த வாரம் ஜூன் 10ஆம் தேதி தனது 43வது அகவையை நிறைவு செய்துள்ளார். மத்திய வர்க்க பொருளாதார தர குடும்பத்தில் பிறந்த சுந்தர் அவர்கள் சென்னையில் பெற்றோருடன் இரு அறைகளை கொண்ட வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் சொந்தமாக தொலைக்காட்சியோ கார் போன்ற ஆடம்பர வசதிகள் இருந்திருக்கவில்லை. ஆனால் சுந்தர் பிச்சையின் தந்தை அவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்தியிருந்தார். ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி என்கின்ற ஒரு நிறுவனத்தில் தந்தையார் வேலை பார்த்துள்ளார். சென்னையில் உள்ள சாதாரண பாடசாலையான சகவர் வித்யாலயா பள்ளியில் 10ஆம் வகுப்பும் வனவாணி பள்ளியில் 12ஆம் வகுப்பும் படித்தார். பின்னர் IIT எனப்படுகின்ற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உலோக பொறியியல் பயின்று ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருள் அறிவியல் பட்டம் பெற்றார். பின்னர் ஓடன் மேலாண்மை பள்ளியில் மேலாண்மை பட்டம் பெற்றார். 2004ஆம் ஆண்டில் கூகுள் நிறுவனத்தில் இணைந்த அவரது மேற்பார்வையின் கீழ் கூகுளின் இணைய உலாவியான குரோம் மொபைல் ஆபரேட்டிங் சிஸ்டமான ஆண்ட்ராய்டு ஆகியவை உருவாக்கப்பட்டன. கூகுள் நிறுவனத்திற்கு வருமானத்தை பெற்றுத் தரும் கூகுள் தேடல், விளம்பரம், கூகுள் மேப் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட தயாரிப்புகளில் சுந்தர் பிச்சையின் பங்களிப்பு கணிசமாக இருந்து வந்தது. இதற்கு முன்னதாக அந்நிறுவனத்தின் உயர் பதவியில் இருந்த உரிமையாளர்கள் நிறுவனத்தின் தினசரி நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பொறுப்புகளை சுந்தர் பிச்சையுடன் அளித்துள்ளனர். இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக கூகுள் நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாக அவர் பதவியேற்று வருகின்றார். தனது மகன் அமெரிக்காவிற்கு செல்ல முயன்ற போது விமான பயணத்திற்கான செலவானது தனது வருட வருமானத்தை விட மிக அதிகமாக இருந்ததாக கூறி பெருமைப்படுகின்றார் தந்தையான ரகுநாத பிச்சை அவர்கள். சுந்தர் பிச்சை அவர்கள் IIT படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தனது காதல் மனைவி அஞ்சலியை சந்தித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு காவியா மற்றும் கிரண் என 2 குழந்தைகள் உள்ளனர். இன்று அமெரிக்காவில் மிக அதிக ஊதியம் பெறும் உயர் அதிகாரிகளில் ஒருவராக விளங்குகிறார் சுந்தர் பிச்சை. முயற்சிக்கும் வெற்றிக்கும் பாலம் அமைத்து சாதனை புரிந்த தமிழர் ஒருவரின் பாத சுவடுகள் கடந்து வந்த பாதையை இன்று முத்தமிழோசை வானொலி ஊடாக பரிமாற்றிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி.
தொடரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி நேரமும் நிறைவுக்கு வர இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலேயே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல நிகழ்வோடு காண்போம். அதுவரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது தங்கள் அன்பின் சோ இலக்குவன். நாம் கேட்க இருக்கும் பாடல் தெய்வத்தாய் என்ற படத்திலிருந்து விஸ்வநாத ராமூர்த்தி இசையில் பாடலை இயற்றியவர் வாலி TM சவுந்தரராஜன் பாடியிருந்தார். கேட்போமே. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன்.
ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை.